நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, தானியங்களை உணவுக்காகவோ அல்லது விதைக்காகவோ நாம் சேமித்து வைக்கிறோம். அப்படி சேமிக்கும் போது அதில் ஏற்படுகின்ற பூச்சி தாக்குதல்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து கூற வந்திருக்கின்றார் என் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள்.
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களே, உங்களுக்கு என் இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற தலைப்பு என்னென்னா, தானிய பூச்சிகள். தானிய பூச்சிகள்னால் என்ன அப்படின்னா, தானியங்களை தாக்கக்கூடிய பூச்சிகள். தானியங்களை சேமிக்கும் பொழுது அதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். தானியம்னா வயல்கள்லேயும் தானியம் விளைஞ்சு நிற்கும், அதை போய் தாக்குற பூச்சிகளை நான் இப்போ பகிர்ந்துக்கலை. உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறது, சேமித்து வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், பாத்திரம் பண்டங்களில் கொட்டி சமையலுக்காக வச்சுருக்கோம், தேவைகளுக்காக எடுத்து வச்சுருக்கோம், கதிரை அறுத்து அடித்து தூத்தி அதை ப்ராசஸ்லாம் பண்ணி வீடுகளுக்கு வந்த பின்னாடி சேமித்து வைக்கிறப்போ பூச்சிகள் தொல்லை இருக்குது. அப்போ அந்த பூச்சிகளை எப்படி நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும், அந்த பூச்சிகள் வந்தால் என்ன, அது வரக்கூடாதா, தூக்கி போட்டு சாப்பிடலாமா, அந்த பூச்சிகள் நிறையா இருக்கிறதுனால எதுவும் பின்விளைவு ஏற்படுமா, இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி தலைப்புகளில் இன்றைக்கி உங்களை நான் சந்திச்சிட்ருக்கேன். இந்த பூச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனால் என்னென்ன பிரச்சனைகள் சமுதாயம் சந்திச்சுக்கிட்டு இருக்குன்றதை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசண்ட்டாக பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பிஸ்கட்டை காமிச்சிக்கிட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு நல்ல பரிச்சயமான கம்பெனியோட பிஸ்கட்டில் பூச்சி இருந்துச்சு, நல்லா கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்க குழந்தைக்கு வாங்கின பால் மாவில் பூச்சி இருந்துச்சு, வண்டு இருந்துச்சு, புழு நெழிஞ்சிச்சு அப்படின்றார். இன்னும் அடிக்கடி ஆனால் அந்த சத்துணவுகளை பார்த்தீங்கன்னா புழு மிதஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கட் நியூஸ் வந்திருக்கும். இப்படி இந்த பூச்சிகள்னால அந்தந்த நிறுவனங்களுக்கு அவப்பெயர்கள் ஏற்படுகின்றன. அப்போ அந்த பிராண்ட் நேம் போகுது. இந்த பூச்சிகள் இருந்துச்சுனாலே ஒரு பிராண்ட் நேம் போயிடுது. இதுக்கு முன்னாடி வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்த்தோம்னா, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அல்ஃபோன்சா ரக மாம்பழங்கள் பூச்சி இருந்துச்சு, அந்த கொட்டைக்குள்ளே பூச்சி இருந்துச்சு, அந்த மேங்கோ நட் வீவில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வண்டு அது. அது இருந்துச்சுன்றதுக்காக, ஒரு மாம்பழம் தெரிஞ்சுன்றதுக்காக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அத்தனை அல்ஃபோன்சா ரக மாம்பழங்களும் திருப்பி அனுப்பப்பட்டன. திருப்பி அனுப்ப அனுப்பிச்சுட்டு போகிறான், இங்கே நம்ம லோக்கலாக வந்து விலை குறைஞ்சி போயிடுமே சந்தோஷம்னு நினைக்கக்கூடாது. திருப்பி அனுப்பிச்சா இங்கேருந்து அனுப்பிச்ச செலவு என்னாச்சு, அப்போது இங்கே இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்நிய செலாவணி என்னாச்சு, அப்போ இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காத பொருளாதார நசிவு ஏற்படுகிறது இந்த பூச்சியினால அப்படின்றதையும் நாம் நோக்க வேண்டியிருக்கு. சரி, இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, இந்த பூச்சிகள் உள்ள உணவை சாப்பிட்றதுனால என்ன ஆகுது? அறிவியல் சொல்லுது, 100 கிராம் ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டு அதில் இந்த பூச்சிகள் வெளியிடக்கூடிய கழிவுகளுடைய அளவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவு 100 கிராம் உணவுப் பொருளை 10 மில்லிகிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுது. 10 மில்லிகிராமுக்கு மேலே அந்த யூரிக் ஆசிட், அந்த கழிவு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் இருக்காங்க ரொம்ப சென்சிட்டிவாக, இந்த பூச்சியோட சில பாகங்கள், ரெக்கை, காலு, அந்த ஆண்டனா, உணரி அப்படின்னு சொல்லுவாங்க, உணர் உறுப்பு, இதெல்லாம் அந்த உணவுப் பொருளையோ அந்த மாவுலையோ இருந்துச்சு, அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே அலர்ஜி ஆகிடுது, ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பூச்சிகள் உணவில் இருக்கிறதுனால ஒவ்வாமை ஏற்படுது, ஃபுட் பாய்சன் ஏற்படுது, ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலையே ஆட்டம் கண்டு விடுகிறது, ஒரு பிராண்ட் நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அதுவும் போயிடுது. ஆக அவ்வளவு அளவுக்கு இந்த பூச்சிகள் ஸ்டோரேஜ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சேமிப்பு தானியங்களை தாக்கும் பூச்சிகள் முக்கிய பங்காற்றுகின்றன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, இந்த பூச்சியினுடைய பண்புகள் என்ன, இந்த பூச்சியினுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், அதனுடைய வாழ்க்கை சுழற்சி என்ன, இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பூச்சிகளுடைய பண்புன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஈரமாக இருக்கிற தானியத்தை நல்லா சாப்பிடும். அரிசியே கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிடச்சிச்சு, சாஃப்டாக இருக்குது ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடும். இது அந்தி சந்தி வேலைகளில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், காலை மாலைன்னு சொல்கிறோம் அந்த அப்படியே பொழுது விடிகிற டைம் பொழுது சாயிற டைம்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அங்கங்கே ஓடும் பறக்கும், இதனுடைய குணம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டையை போட்டு குட்டிகளையா பெற்று வச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு பூச்சி 100-300 வரைக்குமான முட்டைகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஈனுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இந்த பூச்சிகள் காற்று விரும்பிகள், காற்றுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது உங்கள் சாக்கு ஒரு ஓரத்தில் கிழிஞ்சிருக்குன்னா அங்கே வந்து சுற்றிட்டு தெரியுங்க, அந்த இடத்துல காற்று வாங்கும். அடுத்து இந்த தானிய இடைவெளிகளுக்குள்ளே ஓடியாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா சில பூச்சி தானியத்தை சுரண்டி அதுக்கு உள்ளே போய் முட்டையை போட்டு அந்த தானியத்தை மூடி விட்டுரும். அண்டாக்கா கசம் அபுக்கா குக்கும் அப்படின்ற மாதிரி அலிபாபா மாதிரி பண்ணி விட்டுரும். இது வந்து இன்டர்னல் ஃபீடர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு தானிய பூச்சி என்ன பண்ணும், உள்ளெல்லாம் போகாது, வெளியிலேயே அந்த தானியத்து மேலே முட்டையை ஒட்டி வச்சிருக்கும். அப்படியே அது பாட்டுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் ஃபோட்டோமா இப்படி ஒட்டி 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 தானியத்தில் ஒட்டி வச்சிரும். அப்படியே அந்த தானியத்தை வெளியில் படமாவே தின்னுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ் அப்படின்னு பேர். இதுதான் இந்த சேமிப்பு தானியங்களை தாக்கக்கூடிய பூச்சிகளுடைய குணங்கள். சரி, இதனுடைய வாழ்க்கை சுழற்சி என்ன எப்படின்னா, எடுத்த உடனே முட்டையாக இருக்கும், முட்டைக்கெடுத்து அது புழுவாகுது, புழு கூட்டுப்புழுவாகுது, கூட்டுப்புழு பறக்கக்கூடிய பூச்சியாகவோ இல்லைன்னா வண்டாகவோ மாறுகிறது. இதுதான் 4 ஸ்டேஜ். இதில் ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ் எதுன்னா அந்த புழு பருவம். கூட்டுப்புழுவாக இருக்கிறப்ப பிரச்சனையே நமக்கு கிடையாது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. ஆனால் அது வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும் கூட்டுப்புழுன்றது. அது வாட்டுக்கு என்ன பண்ணணும்னா தன்னை சுற்றி ஒரு கூட அமைச்சிக்கிட்டு கம்முன்னு உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும், நான் எப்போ வண்டா மாறுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த முட்டை இருக்கிறப்பையும் பிரச்சனை கிடையாது. அப்போ அதிகமாக பிரச்சனை பண்ணுறது யார் அப்படின்னா புழு தான். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஒரு புழுவாக இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், அரிச்சு 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 சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா பூச்சி வளர்ந்த பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, 4th ஸ்டேஜ். இதுவும் ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் வாழும், அதுக்குள்ளே 300 முட்டையை போட்டுரும். அப்போ அதுவும் கொஞ்சம் டேஞ்சர் பிளேஸ் தான். சரி, இப்போ புழு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த முட்டை முட்டையாக இருக்கிறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது, மாவோட மாவா சேர்ந்து முட்டையாக இருந்துச்சா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் தெரியாது. அப்புறமா பால் பாக்கெட்டை பிரித்து பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும் அந்த முட்டை புழுவாக மாறி இருக்கும். அப்படி தான் புழு வருது, அப்படி தான் பூச்சி வருது. முட்டையாக இருக்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியாது, ப்ராசஸ் பண்ணுறப்போ அப்படியே பேக் பண்ணிடுறாங்க, அப்படியே இங்கே நுகர்வோரை வந்து அடைகிறது. இந்த மீன் டைமில் அது புழுவாகுது, கூட்டு புழுவாகுது, கூட்டு புழு அதுக்கடுத்து பூச்சியாக வருது, பூச்சி இருந்துச்சு அப்படின்னு தூக்க வேண்டியிருக்கு. இது கண்ணுக்கு தெரியாது, முட்டை ரொம்ப வெள்ளையாக சின்னதாக இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியறதில்ல. சரி, இந்த பூச்சி புழுக்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சிம்பிள் வே, 1 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுற டெக்னாலஜிஸும் இருக்குது. சிம்பிள் வே அதாவது இயற்கை வழியில் கட்டுப்படுத்துறது, கதிரியக்க முறையில் கட்டுப்படுத்துறது, நச்சு புகையூட்டி கட்டுப்படுத்துறது, இனக்கவர்ச்சி பொறிகள் கொண்டு கட்டுப்படுத்துறது அப்படின்னு இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா யூவி லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, புற ஊதா கதிர்கள் கொண்டு அந்த விளக்குகள் கொண்டு அதை அப்படியே பிடிக்கிறது அந்த பூச்சிகளை. இப்படி 5-6 வழிகளில் இந்த தானிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் அறிவியலுக்காக மற்ற முறைகளை சொல்கிறேன், ஆனால் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய இயற்கை முறைகளையும் முதல்ல உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். தானிய பூச்சிகள் இருக்குது டக்குன்னு வந்து உங்களுக்கு அரிசியிலையோ உங்கள் பருப்புலையோ பூச்சிகள் வருது அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதை நடுவில் மறந்துடுறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் அதனுடைய தன்மைகளில் ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்போ ஈரத்தை உலர்த்த வேண்டும், அடிக்கடி அதை காய போடணும். வெயிலில் காய போட்டு எடுத்து வைக்கிறப்போ என்ன ஆகுது மறைமுகமானா, அந்த வெப்பத்தில் அந்த பூச்சினுடைய முட்டைகளும் செத்து போகுது, அழிஞ்சு போயிடுது, கூமுட்டையாக போயிடும், அந்த பூச்சியும் செத்து போயிடும். அப்புறம் இந்த தானியம் நல்லா ஹார்ட் ஆயிரும், சாஃப்டாக இருக்காது, ஈரமிருந்தால் தானே சாஃப்டாக இருக்கும். அப்படி இயற்கை முறையில் காயப்போட்டு அதை எடுத்து வைக்கணும், சிரமம் பார்க்கக்கூடாது, இயற்கையாக பண்ணணும், செலவு இல்லாமல் பண்ணணும், இறைவன் கொடுத்த ஆற்றலை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜியை நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. 2வது, எனக்கு அதுக்கெலாம் டைம் கிடையாது அப்படின்னா காய போட்டு எடுக்கிறப்பவே கொஞ்சம் உப்பை பொடியாக்கி அரிசிகள்லையோ இந்த பருப்புகள்லையோ சேர்த்து வச்சுக்கிறணும். இது ஒரு சவ்வூடு பரவல் காரணி உப்புன்றது. அப்போ இந்த உப்பு உள்ளே போட்டு வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த முட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உப்புல ஈரப்பதம் கிடையாது, அந்த முட்டையில் ஈரப்பதம் உண்டு. அப்போ அது என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உப்புன்றது ஒரு சவ்வூடு பரவல் காரணி. அப்போ இந்த உப்பில் ஈரம் இல்லாதனால அந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சி இழுக்கும், உறிஞ்சி இழுத்தவொடனே அந்த முட்டையில் இருக்க ஈரமெல்லாம் இந்த உப்புக்கு போயிடும். அந்த முட்டை வத்தி அதில் உள்ள இருக்கக்கூடிய கரு அழிக்கப்பட்டுவிடும். பூச்சிகளும் அதில் வாழ முடியாது. உப்பு சேர்த்து அதில் வச்சிட்டோம் அப்படின்னா, காய வச்சுட்டு உப்பு சேர்த்து வைக்கிறப்போ முட்டை இருந்தால் கூட, நமக்கு கண்ணுக்கு தெரியாத முட்டை இருந்தால் கூட இந்த உப்பினால் அது அழிக்கப்பட்டு விடுகிறது. இது ஒரு டெக்னிக், இயற்கை முறை டெக்னிக். அடுத்ததா, நிறைய வீடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொங்கையில் வேப்பையில் காய வச்சு அப்படியே இந்த நெல்லிலையோ அரிசியிலையோ சேர்த்துக்குவாங்க. சில பேர் மிளகாயை சேர்ப்பாங்க, முழுது நல்லா வர மிளகாயும் சேர்த்துக்குவாங்க. இதனுடைய நெடிகள் அந்த ஸ்மல் இந்த பூச்சிகளை ஒரு விரட்டக்கூடிய விரட்டியாக இருக்கிறது. இதையும் நம்ம பண்ணணும். இதெல்லாம் இயற்கை முறைகள். இயற்கையாக நாம் நம்முடைய உணவு தானியங்களை, சேமிப்பு தானியங்களை பாதுகாக்க முடியும். அடுத்ததா, அறிவியல் முறைகளுக்கு வரும். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கதிரியக்க முறைன்னு ஏற்கனவே சொன்னேன், கதிரியக்க தனிமங்கள் இருக்குது, யுரேனியம், கோபால்ட், இந்த மாதிரி கதிரியக்க தனிமங்கள் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை இந்த உணவுப் பொருள்களுக்கு உட்படுத்துவது, அப்படியே அந்த உணவு தானியங்களை ஊடுருவி செல்லும் இந்த கதிர்வீச்சு. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அல்ஃபோன்ஸ் அரக மாம்பழங்களை வெளிநாட்டிலேருந்து திருப்பி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் மாம்பழங்களை கதிர்வீச்சுக்கு உட்படுத்துங்கள், உட்படுத்திட்டு எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், அதை ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க, உங்கள் மாம்பழங்கள் எல்லாம் கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கதிர்வீச்சுக்கு உட்படுத்தணும், அதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. கிலோகிரே அப்படின்ற யூனிட்ஸை சொல்லுவாங்க, அதாவது ஒரு கிலோ ஜூல் ஆற்றலை ஒரு கிலோகிராம் உணவுப் பொருளுக்கு கொடுக்கறது, அதான் ஒரு கிலோகிரேன்றது. அந்த ஆற்றலை அதுக்கு கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பூச்சிகள் இருந்தாலும் சரி முட்டை இருந்தாலும் சரி அழிக்கப்பட்டு விடும், கதிர்வீச்சினால் அழிக்கப்படுகிறது. இது இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் விதைக்காக வச்சிருக்கீங்கன்னா அதை கதிர்வீச்சுக்கு உட்படுத்தாமல் இருப்பது நல்லது. விதை தானியம் என்ன ஆகிடும்னா தன்னுடைய முளைப்பு திறனை இழந்து விடும், அதை விதையாக பயன்படுத்த முடியாது, அதை தானியமாக பயன்படுத்தலாம், சாப்பாட்டுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம், திருப்பி போய் விதைக்க முடியாது, அது தன்னுடைய முளைப்பு திறனை இழந்து விடும். 0.2 கிலோகிரேக்கு மேலே போனாலே விதையானது தன்னுடைய முளைப்பு திறனை இழந்து விடும். ஆனால் பூச்சி சாகனம்னா 1 கிலோகிரே கொடுக்கணும். 0.2 எங்க இருக்கு, 1 கிலோகிரே எங்க இருக்கு. ஆக பூச்சிகளை அழிப்பதற்காக நாம் கதிரியக்க தனிமங்களை பயன்படுத்தும் பொழுது விதைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த தானியங்களை கதிர்வீச்சுக்கு உட்படுத்துறதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுது. அதாவது இந்த கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்ட தானியங்களை உண்பதால் அந்த உண்ணக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதா அப்படின்ற கேள்வி மக்கள் மனதில் எழுது. உண்மை என்னென்னா, இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவியல் பூர்வமான பதிவுகளும் இல்லை, அதனால் அதை தாராளமாக சாப்பிடலாம் என்பதே என்னுடைய கருத்தாக அமைகிறது. சரி, அடுத்ததா நச்சு புகையூட்டம். இந்த அலுமினியம் ஃபாஸ்பேட்னு ஒரு டேப்லெட் கடையில் நல்லா கிடைக்கும், நல்லா நல்லா டைட்டாக ஏர் டைட்டாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனால என்ன பண்ணும், காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி அப்படியே புகையாக மாறிடும். அந்த புகையில் இந்த முதிர்ந்த பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாம் செத்து போயிடும். ஆனால் முட்டை கொல்லப்படுவதில்லை அப்படின்ற உண்மையும் சொல்கிறேன். இந்த அலுமினியம் ஃபாஸ்பேடு 1 டன் தானியத்திற்கு 9 கிராம் அப்படின்ற அளவில் தேவைப்படுது. இது ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா 3 கிராம் அப்படின்ற அளவில் கிடைக்குது. அப்போ 9 கிராம் வேணும்னா 3 டேப்லெட் வாங்கிக்கணும். 1 டன் தானியத்தை நீங்கள் வந்து நச்சு புகையூட்டம் செய்யணும் அப்படின்னா, இந்த டேப்லெட்டை வாங்கி அப்படியே இந்த மூட்டைகளுக்கு நடுவில், இதெல்லாம் பெருசாக எதில் பயன்படுத்துவாங்கன்னா ஸ்டோரேஜ் குடவுன்ஸ், குடவுன்களில் பயன்படுத்துவாங்க. மூட்டைகளோட இடுக்குகளில் சொருகி வச்சுட்டு அப்படியே தார்பாலின் போட்டு மூடி வச்சுருவாங்க. அந்த அப்படியே புகை கிளம்பி அப்படியே இந்த இடைவெளிகள், தானிய இடைவெளிகளுக்குள்ளெல்லாம் போய் புழுக்களையும் பூச்சிகளையும் கொன்றுழிக்கும். இதுதான் பெரிய பெரிய குடவுன்ஸில் ஃபாலோ பண்ணுற மெத்தட், நச்சு புகையூட்டம் அப்படின்னு. அடுத்ததாக சொன்னேன் யூவி லேம்ப். 600 சதுர மீட்டருக்கு 2 UV lamp யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே லைட் வச்சு பார்த்துருப்பீங்களா, டியூப்லைட் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு பூச்சிகளை அப்படியே அட்ராக்ட் பண்ணி கொள்வது. இதெல்லாம் ஸ்டோரேஜ் குடவுன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய முறைகள். தானிய பூச்சிகளை எப்படி அழிப்பது, அவைகளுடைய குணங்கள் என்ன, அவைகளுடைய நிலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பூச்சிகளால் தானியங்கள் வீணாக்கப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு விதை சேமிக்கப்பட்டால் அது 1000 தானியத்திற்கு சமம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து வாழ்க்கையில் வளம் பல பெறுவோம். நன்றி.
நேயர்களே, இதுவரை நாம் சேமித்து வைக்கும் தானியங்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை குறித்தும், அந்த பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து அவற்றை எப்படி பாதுகாக்கலாம் என்பது குறித்தும் நமக்கு கூறினார் என் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். CRS TNAU 107.4 @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422 243 1055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.